السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، أما بعد. وقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. اللهم إنا لله அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவடுகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒரு வணக்கத்தை ஒரு இபாதத்தை கடமையாக்கியது போன்று அந்த இபாதத்தை நடந்து முடிப்பதற்கு சரிவர செய்வதற்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் தேவைப்படுகிறதோ அவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இபாதத்தாகவே ஆக்கி வைத்திருக்கிறார். தொழுகை என்பது கடமை. தொழுகைக்காக வேண்டி பள்ளி கட்டுவதும் ஒரு நன்மையான காரியம். தொழுகை என்பது ஒரு கடமை. பள்ளி கட்டுவதும் ஒரு நல்ல காரியம். அந்த பள்ளிக்கு நடந்து போவதற்கான பாதையை அமைத்து கொடுப்பதும், அந்த பள்ளியை நோக்கி நடந்து செல்லுவதும், நடந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் பாதையில் ஏற்படக்கூடிய பாதையில் காணக்கூடிய அழுக்குகளையும் அசுத்தங்களையும் நீக்குவதையும், இப்படியாக சொல்ல போனால் தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒன்றை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதற்கு முன்னால் என்னென்ன கட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ இவைகள் அனைத்தையுமே இஸ்லாம் இபாதத்தாக வணக்க வழிபாடுகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், குரான் தொழுகையை, குரானில் இஸ்லாம் தொழுகையை ஊக்குவித்திருக்கிறது, தொழும்படியாக படித்திருக்கிறது. தொழும்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், தொழாதவனுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் எந்த பங்கும் இல்லை என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த தொழுகையை நிலைநாட்டுவதற்கு சரிவர செய்வதற்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அவைகளையும் இஸ்லாம் இபாதத்தாகவே பார்க்கிறது. ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒன்று சும்மா கொடுக்க முடியாது, அது வசூலிக்கப்பட வேண்டும், அது சேர்க்கப்பட வேண்டும், அது கணக்கு பார்க்கப்பட வேண்டும். அது கணக்கு சேகரிக்கப்பட்டதுக்கு பிறகு உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் ஜகாத்து கொடு என்பதாக இஸ்லாம் சொன்னது. ஆனால் அதற்கு பிறகு அதற்கு மறைமுகமாக அந்த ஜகாத்தை கொடுக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் குர்ஆன் சொல்லாவிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், அவைகளையும் இஸ்லாம் இபாதத்தாகவே பார்த்திருக்கிறோம். இதே போல் அன்பான சகோதரர்களை பெரியார்களே, நல்ல ஒரு பரம்பரையை உலகத்தில் உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு பரம்பரையை வைத்துவிட்டு மௌத்தாக வேண்டும். அதற்காக வேண்டி இஸ்லாம் திருமணத்தை சுண்ணத்தாக்கவில்லை, திருமணத்தை சில கட்டங்களில் கடமையாக்கியிருக்கிறது. திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு உலகத்தில் நல்ல ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு பெண்ணை நிக்காக செய்ய வேண்டும், அந்த பெண்ணுக்கு செலவழிக்கக்கூடிய செலவீனங்களும் இபாதத்தாக தர்மமாக சதக்காவாக பார்க்கப்படும். இப்படியாக பார்க்கும் பொழுது எந்த ஒரு விடயத்தை இபாதத்தாக இஸ்லாம் ஆக்கியிருக்கிறதோ அந்த இபாதத்தை, அந்த விடயத்தை செய்து கொள்வதற்கு என்னென்ன துணை இருக்கிறதோ அனைத்தையுமே இஸ்லாம் இபாதத்தாகவே பார்த்திருக்கிறது. இதே போலத்தான் மறுபுறத்தில் பாவத்தை இஸ்லாம் ஹராமாக்கியிருக்கிறது. பாவமான காரியத்தை நெருங்காதே, பாவமான காரியத்தை செய்யாதே, வட்டி வாங்குவது ஹராம், வட்டி சாப்பிடுவது ஹராம் என்று சொன்ன மார்க்கம் வட்டியுடன் சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. ஏன் ஒருவர் வட்டி சாப்பிடுவதாக இருந்தால் அவருக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும், அந்த கணக்கை செய்யக்கூடிய ஒரு கணக்கு பிள்ளை அங்கே இருக்க வேண்டும், அதற்கு விட்னஸ் ஆக வரவேண்டிய ரெண்டு சாட்சிகள் அங்கே இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் வட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த பாவம் வட்டி சாப்பிடக்கூடிய ஒருவனுக்கு மாத்திரமல்ல, அதற்கு முன்னால் எத்தனையோ பேருக்கு அதிலே பங்கு இருக்கிறது. இதே போல ஹதீஸ்களிலே மிக தெளிவாக வந்திருக்கிறது, சாராயம் மது அருந்துவது ஹராம், வெறுமனே மது அருந்துவது ஹராம் என்பது மாத்திரமல்ல, அந்த மது உலகத்தில் உற்பத்தியாகுவதற்கு அதை மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள், அதை விற்கக்கூடியவர்கள், அதற்காக வேண்டி பில் போர்ட் எழுதக்கூடியவர்கள், அதை வெப்ல போட்டு ப்ரமோட் பண்ணக்கூடியவர்கள், இப்படியாக சொல்ல போனால் அன்பான சகோதரர்களே பெரியார்களே, அந்த பாவத்துக்குரிய பங்குதாரர்கள், அந்த பாவத்துக்குரிய பங்காளிகள், அந்த பாவத்தினுடைய பார்ட்னர்ஸ் எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மறைமுகமாக இருக்கிறார்கள். இதே போல தான் அன்பான சகோதரர்களே பெரியார்களே, ஜினாவை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். ஜினா செய்ய வேண்டாம் என்று சொன்னது மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாமலே ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்றே நடப்பதற்கு முன்னால் எத்தனையோ கட்டங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மிகத் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது, எதையுமே பேசாத அளவுக்கு, எதையுமே சொல்லாத அளவுக்கு ஜினாவை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. வெறுமனே ஜினா ஹராம் என்று மட்டும் சொல்லவில்லை, ஜினாவுக்கு முன்னால் உள்ள கட்டங்களை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. மதுவை ஹராமாக்கின இஸ்லாம் மதுவுக்கு முன்னால் உள்ள கட்டங்களை குர்ஆன் பேசவில்லை, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். வட்டி ஹராம் என்று சொன்ன மார்க்கம் வட்டிக்கு முன்னால் உள்ளவைகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பட்டமாக சொன்னார்கள். ஆனால் ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜினாவுக்கு முன்னால் உள்ளவைகளையும் குர்ஆனில் மிக தெளிவாக ஹராமாக்கி விட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாமலே, உலகத்தில் மனிதன் முதலாவது முஸ்லிமாக வாழ்வதற்கு முன்னால் அவன் மனிதனாக வாழ பழக வேண்டும். மனிதன் என்று சொல்லக்கூடியிருக்கிறாரே அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாகவே அவனுக்கு ஒரு மார்க்கம் தேவைப்பட மாட்டாது, அவனுக்கு ஒரு கோட்பாடு தேவைப்பட மாட்டாது. உலகத்தில் மனிதன் மனிதனாக வாழுவான் என்றிருந்தால் அவன் முஸ்லிமாகத்தான் வாழ்வான். ஏனென்று சொன்னால் இயற்கையாகவே அவனுடைய உள்ளம் அவனுடைய மனம் வெறுக்கக்கூடிய அனைத்தையுமே இஸ்லாம் வெறுத்திருக்கிறது. இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜாஹிலியா காலத்து பெண்கள், அதாவது இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்த நாங்கள் சொல்லுவோம் ஜாஹிலியாக்கள், அறியாமை காலத்தில் வாழ்ந்த பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயத்து செய்கிறார்கள். அல்லாஹ் இந்த பைஅத்தை குர்ஆனில் சுட்டிக்காட்டுகிறான், இன்னல்லதீன யுபாயூனக், உங்கள்கிட்ட வந்து இந்த பெண்கள், அதாவது குர்ஆன் சொல்லி காட்டுகிறது அந்த பெண்கள் வந்து உங்கள்கிட்ட பயத்து செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்றாங்க. அவங்க சொல்றாங்க அல்லாஹ் யஸ்ரிக்ன, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, திருட வேண்டாம், திருட மாட்டீர்கள், இப்படியாக சொல்லிக்கொண்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஜினாவும் செய்யக்கூடாது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் நபியினுடைய பேச்சை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை இந்த பின்தி உத்துபா என்று சொல்லக்கூடிய பெண்மணி நிறுத்திவிட்டு கேட்டால் அயஸ்னில் ஹுர்ரா யா ரசூலல்லாஹ், ஒரு ஹுர்ரான ஒரு சுதந்திரமான சுய மரியாதையுள்ள ஒரு பெண் ஜினா செய்வாளா, அதற்கு நீங்க ஏன் உடன்படிக்கை செய்ய வேண்டும்? ஏனென்று சொன்னால் ஜாஹிலியா காலத்தில் வாழக்கூடிய பெண்கள் கூட ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்று நல்லோர்களின் மூலமாக நடக்க முடியாது, நல்லோர்களின் மூலமாக அதை நடைபெற முடியாது. அதை நபியினுடைய பேச்சை நிறுத்திவிட்டு கேட்கிறார்கள் அயஸனில் சுர்ரா யா ரசூலல்லாஹ், சுர்ரான சுதந்திரமான நல்ல கண்ணியமான குடும்பத்தில் வாழக்கூடிய எங்களை போன்ற பெண்கள் ஜினா செய்வார்களா, நீங்க எதற்காக வேண்டி இந்த சத்திய பிரமாணம் செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டதை அல்லாஹ் குர்ஆனில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாதே, வெறுமனே ஜினா என்பதை மாத்திரம் இஸ்லாம் ஹராமாக்கவில்லை, ஜினாவுக்கு முன்னால் உள்ள அனைத்தையுமே இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக ரெண்டு விடயத்தை சொல்லிவிட்டு முத்தாகிவிட்டார்கள். ஒன்று சொன்னார்கள், முதலாவது விடயம் கயாமத்துடைய அடையாளத்தில் ஒன்றுதான் வயவுஹுரு ஜினா, உலகத்தில் ஜினா பகிரங்கமாக நடைபெறும், ஜினா கடையில் விற்கப்படும், ஜினாவை மக்கள் ப்ரோமோட் பண்ணுவார்கள், ஜினாவுக்காக வேண்டி மக்கள் பணத்தை செலவழிப்பார்கள். ஜினா என்று சொல்லக்கூடியது விண்ணிலும் இருக்கும், தரையிலும் இருக்கும், கடலிலும் இருக்கும், ஆகாயத்திலும் இருக்கும். மஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் அய்னின் நாஸ். குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய கண்பான சகோதரர்களே, பெரியார்களே, மனித குலம், மனிதர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்றை கண் கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய அடையாளத்தில் ஒன்றுதான், ஜினா கொடிகட்டி பறக்க ஆரம்பித்துவிடும், ஜினா வெளிவங்கமாக ஆகிவிடும். இரண்டாவது சொன்னார்கள், அதை விட பயங்கரமானது உண்டு, அதை விட பயங்கரமான உண்டு. அன்புக்குரிய சகோதரரே, புகாரி ஷரீஃபுக்குரிய ரிவாயத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத் மூணு விடயத்தை ஹலாலாக்கி விடுவார்கள், மூணு விடயத்தை ஹலாலாக்கி விடுவார்கள். ஒன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இசை என்னுடைய உம்மத்துக்கு ஹலால் ஆகிவிடும், என்னுடைய உம்மத்து இசையை பொருட்படுத்த மாட்டார்கள். இன்னைக்கு பிறந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய டாய்ஸ், பிறந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய விளையாட்டு சாமான் தொட்டு, அந்த புள்ள படிக்கக்கூடிய பாடசாலை தொட்டு, நாங்க பாவிக்கக்கூடிய மொபைல் போன் தொட்டு, நாங்க கேட்கக்கூடிய நியூஸ் செய்திகள் தொட்டு, அன்பான சகோதரரே, தெரியாது இசை இல்லாத ஒன்று இல்லை. எந்த அளவுக்கு ஆகிவிட்டதுன்னு சொன்னால், நாங்களே சொல்லிக் கொள்கிறோம், எப்படி பொய் இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாதோ, இதே போல இசை இல்லாமல் வாழ முடியாது என்ற இடத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம். அதை நாங்கள் நியாயப்படுத்திக் கொள்கிறோம். அதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நியாயப்படுத்தி என்ன செய்ய என்று சொல்லிக் கொண்டு வாழ வேண்டிய கட்டத்தில், அது ஒரு வகையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயத்தை போல் நாம் அதை ஆக்கிவிட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், முஸ்லீம்களுடைய ஒரு போனுக்கு கால் எடுத்து ஒரு மையத்து செய்தியை சொல்வதற்காக வேண்டி டெலிபோன் பண்ணினாலும் அங்க ரிங் பண்ணதில்ல, அங்க இசையத்தான் கேட்கிறோம். அங்க செய்தி கேட்கிறது என்ன தெரியுமா, பாடகர்களுடைய பாடகிகளுடைய பாட்டை தான் அவர்கள் அவருடைய போன் டெலிபோனுடைய ஒரு செய்தியாக, ஹால் பண்ணி வைக்கிறதுக்குரிய செய்தியாக அதை தான் ஆக்கி வைத்து விட்டார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில இசை ஆகமாக்கப்பட்டு விட்டது. இன்னும் ஒன்று தான், இரண்டாவது, ஏதோ ஒரு வகையில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத் மதுவை ஹலால் ஆக்கி விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, தெரியாமலே இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப விருப்பம், எங்களுக்கு ரொம்ப விருப்பம், குறைஞ்சபட்சம் மது குடிக்காவிட்டாலும் மது அருந்தக்கூடிய கிளாஸ்ல மதுவனுடைய கலர்ல பானம் குடிப்பதற்கு, மது குடிக்கக்கூடிய கிளாஸ்ல என்னைக்கு இந்த உலகத்தில் மது அருந்துவதற்காக வேண்டி ஒயின் கிளாஸ் செய்து வைத்திருக்கிறார்கள், அந்த ஒயின் கிளாஸ் எடுத்துக்கொண்டு வந்து அதுல ஒயின ஊற்றுறோம் இல்ல, ஒயின் கலர்ல சில பானங்களை ஊத்தி, ஹலாலான பானம் ஊத்தி, அதை மது அருந்துவது போன்று ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸ்ல அடிச்சு குடிப்பதை நாங்கள் பெருமிதம் கொண்டு கொடுக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே வாலிபர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகள் பொய்யாக மாட்டாது. உண்மையை சொல்லிவிட்டு மூத்தாகி விட்டார்கள், உண்மையை சொல்லிவிட்டு எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிக்காஹ், முஸ்லீம்களுடைய திருமணத்தில் மது அருந்தாவிட்டாலும் என்ன செய்ய, மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று எங்களுக்கு வரம்பை போட்டுவிட்டது. நாங்கள் மது அருந்தவில்லை, மது அருந்தக்கூடிய கிளாஸ்ல, மது அருந்தக்கூடிய ஸ்டைல்ல, மது அருந்தக்கூடிய ஃபேஷன்ல நாங்க என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுக்கு தேவையான பானங்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அதே கலர், அதே ஒயின் கலர், அதே கிளாஸ், அதே ஸ்டைல்ல. அன்புக்குரிய சகோதரே, தெரியாதே இன்னைக்கு முஸ்லீம்கள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், எப்படிப்பட்ட காலம் என்றால், வலது கால் செருப்புக்கு இடது கால் செருப்பு மெச்சாக இருப்பது போன்று எந்த உம்மத்துடைய வாழ்க்கை எந்த வாழ்க்கைக்கு மெச்சாக மாட்டாது, எந்த உம்மத்துடைய வாழ்க்கை யூத நசாராக்களுடைய வாழ்க்கைக்கு மெச்சாக இருக்கும் சொன்னார்கள். மூணாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. மூணாவது சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து ஜினாவை ஹலால் ஆக்கிவிடும். என்னுடைய உம்மத்துக்கு ஜினா ரொம்ப பெரிய பாரமாக தென்பட மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே ஜினா என்று சொல்லி எதை குறிப்பிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெறுமனே ஜினா என்று சொல்லக்கூடியது ஒரு ஆண் ஒரு பெண் கடைசியாக போய் தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அந்த மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை எல்லாம் வெளிப்படுத்தி தான் கடைசியாக அடையக்கூடிய ஒன்று மட்டுமல்ல ஜினா என்று சொன்னார்கள். இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய பார்வையையும் ஜினா என்று சொன்னார்கள். பாடசாலையாக இருக்கலாம், அது வைத்தியசாலையாக இருக்கலாம், அது ஸ்கூல்ஸாக இருக்கலாம், அது யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், அது ஆர்மி கேம்பாக இருக்கலாம். அதற்குரிய சகோதரர்களே, தெரியாதே இன்னைக்கு என்ன செய்ய, என்ன செய்ய, தன்னை தீன்தாரிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களுக்கும் கூட இது விளங்குதில்லை. அவர்களுடைய ஆபீஸ் என்விரான்மென்ட், அவர்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பாடசாலையுடைய என்விரான்மென்ட், அவர்களுடைய வைத்திய சாலையினுடைய என்விரான்மென்ட் அன்புக்குரிய சகோதரி தெரியாமலே இன்னைக்கு எப்படி ஆகிச்சுன்னு சொன்னால், நாம் ஒன்றுக்குத்தான் வாழுகிறோம், எங்களை பிரிக்க வேண்டாம், என்ன செய்ய, நாங்கள் ஒன்றுக்குத்தான் வாழுவோம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் இல்லாத ஜினா இல்லாத ஸ்போர்ட்ஸை பார்க்க முடியாது, ஜினா இல்லாத ஸ்போர்ட்டை உங்களால் பார்க்க முடியாது. அது அடிக்கக்கூடிய ஒரு அடி ஒரு ஃபோவாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு நூல் அடித்தாலும் சரி, ஒரு ஆறு போல் போட்டாலும் சரி, ஆறு போலுக்கு அடுத்தது, ஒரு ஃபோவுக்கு அடுத்தது, ஒரு சிக்ஸுக்கு அடுத்தது, நீங்க பார்க்கக்கூடியது, நாங்க பார்க்கக்கூடியது, நான் அனுபவிக்கக்கூடிய இன்பம் இருக்கிறது, அது ஜினாவுடைய இன்பமாகத்தான் இருக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்து ஜினாவை எப்படியோ ஹலாலாக்கி விடுவார்கள். எங்களுடைய பாடசாலைகளுடைய ஸ்போர்ட் மீட்ஸ், எங்களுடைய பாடசாலைகளுடைய ஸ்போர்ட் மீட்ஸ், ஐபிஎல்லை விட்டுவிடுங்கள், ஃபிஃபாவை விட்டுவிடுங்கள், நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பாடசாலைகளுடைய ஸ்போர்ட் மீட்ஸை பாருங்கள், அவங்கள கெதரிங்களை பாருங்கள், அவர்கள் ஒன்று சேரக்கூடிய இவெண்ட்ஸை பாருங்கள், எப்படிப்பட்ட அனாச்சாரம், எப்படிப்பட்ட கலாச்சாரம். சுபஹானல்லாஹ், அன்புக்குரிய சகோதரரே தெரியாமலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், ஜினா என்று சொல்லக்கூடியதே என்னுடைய உம்மத்திற்கு மத்தியில் இந்த அளவு பறந்துவிடும். ஒரு வழி, இது முக்கியமானது, இது இல்லாம எதுவுமே நடக்க முடியாது, இது இல்லாம எந்த ஒன்றுமே நடக்க முடியாது. அது தான் உலகத்தில் தக்வா என்று சொல்லக்கூடிய ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். தக்வா நபியினுடைய காலத்துல பள்ளி வாசல்ல கர்டன்ஸ் போட்டிருக்கல, நபியினுடைய காலத்துல பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களுக்கு இந்த பெண்களுக்குரிய பகுதியிலே, ஆண்களுக்குரிய பகுதியிலே அவங்களோட டோர், இந்த டோர் பெண்கள் இதாகத்தான் போகணும் என்று சொல்லி நபியினுடைய காலத்தில் இருக்கல, நபியினுடைய காலத்துல பெண்களும் ஆண்களும் ஒரே பள்ளியில தொழுதாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு இது வானமன்றதல்ல, இது கட்டாயம் இருக்க வேண்டிய விடயம், கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டிய விடயம், ஆணும் பெண்ணும் ஒரே இடத்தில் தொடக்கூடாது, ஆணும் பெண்ணும் ஒரே இடத்தில் உட்கார கூடாது. இஸ்லாம் இதை பள்ளியிலும் விரித்திருக்கிறது, வீட்டிலும் விரித்திருக்கிறது. ஆனா நபியினுடைய காலத்தில் ஆண்கள் முதல் சம்பளம் தருவார்கள், பெண்கள் இரண்டாவது சம்பளம் தருவார்கள், சின்ன குழந்தைகள் இரண்டாவது சம்பளம் தருவார்கள், மூணாவது சம்பளம் தருவார்கள் பெண்கள். அன்பான சகோதரர்களை தெரியாமல் தக்வா என்று சொன்னால் என்ன? ஒவ்வொரு ஜும்மாவிலையும் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு ஜும்மாவிலையும் அறிவுரை விளக்கப்படுகிறது. வாழ்க்கையில ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தக்வாவை இப்படி சொல்லுகிறான். தக்வா என்று சொல்லக்கூடியது நீங்க அணியக்கூடிய ஆடையை போன்றது. அது நான் உடுத்திருக்கக்கூடிய ஜும்பாவாக இருக்கலாம், நீ உடுத்திருக்கக்கூடிய ஷர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு பெண் அணியக்கூடிய அபாயாவாக இருக்கலாம், ஒரு பெண் உடுக்கக்கூடிய ஹிஜாபாக இருக்கலாம், ஒரு பெண்ணுடைய ஃபேஸ் கவராக இருக்கலாம், இது அனைத்தும் லிபாஸ். இது அனைத்தும் லிபாஸ் உடுப்பு. ஏன் உடுக்கிறோம்? குர்ஆனில் பற்றி பேசியிருக்கிறது. ஒரு மனிதன் உடுக்கக்கூடிய ஆடையினுடைய நோக்கம் என்ன? தன்னை சூட்டை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், குளிருடைய தாக்கத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தான் எப்பயுமே அழகாக இருக்க வேண்டும். உடுப்பு உடுக்காவிட்டால் கோலமாக இருப்போம், உடுப்பு இல்லை என்றிருந்தால் அலங்கோலமாக நாம் காட்சியளிப்போம். அழகாக உடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், மனிதர்களே இந்த குள்ளி மஸ்ஜிதில் நீங்க பள்ளிக்கு போகும் பொழுதெல்லாம் நல்ல ஸ்மார்ட்டா, நல்ல அழகா, அழகான உடுப்புடுத்து, அழகான டிரெஸ் பண்ணி பள்ளிக்கு போக பாருங்க. ஒன்று அன்பான சகோதரனே, நாங்க வாப்பா பேரண்ட்ஸ் மட்டும் உடுத்து வாரது அல்ல, எந்த குழந்தைகளுக்கு நீங்க தந்தையாக இருக்கிறீங்களோ அந்த குழந்தைகளையும் நல்லா உடுக்க பழக்கம் முதலாவது. அன்பான பெற்றோர்களே, இதை நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? இன்னைக்கு உங்களோட குழந்தைகள் கிரேட் 10 படிக்கிறாரு, ஜிசி ஏ லெவல் செய்யறாரு, அவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடை எப்படிப்பட்ட ஆடை என்றால் அவர் முன்னுக்கு நின்று சுஜூது செய்வார் என்றிருந்தால் பின்னால் உள்ளவருடைய தொழுகை பாக்கிலாகிவிடும், பின்னால் உள்ளவருடைய தொழுகை பாக்கிலாகிவிடும். அவர் உடுத்திருக்கக்கூடிய ஜீன்ஸ், அவருடைய டிஷர்ட், இது வானத்தால் இறங்கினதல்ல, இது நீங்க சம்பாதித்து வாங்கி கொடுத்த டிஷர்ட், இது நீங்க சம்பாதித்து வாங்கி கொடுத்த டெனிம், நீங்க சம்பாதித்து வாங்கி கொடுத்த இந்த உடுப்பு. இதை உடுத்திருக்கிறார் எப்படி தெரியுமா? பின்னால் உள்ளவர்கள் சுப்ஹானல்லாஹ் அந்த கார்மெண்ட்ஸ் விளங்குற அளவுக்கு அவன் ஷர்ட் அவன் டிஷர்ட் உயர்ந்திருக்கிறது, அவனுடைய டவுசர் கீழே போயிருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்றாங்க, இதுதான் இன்றைக்குள்ள டிஸ்கோ, இதுதான் இன்றைக்குள்ள ஃபேஷன். இது இன்றைக்குள்ள ஃபேஷன் அல்ல, இது இன்றைக்குள்ள டிஸ்கோ அல்ல, இது இன்றைக்குள்ள தினா இது, இது இன்றைக்குள்ள தினா இது. எனவே அங்கக்குரிய சகோதரர்களே, நீங்களும் நானும் நல்லா உடுக்கிறது போல குறைஞ்சபட்சம் பள்ளிக்கு வரும் பொழுதாவதும் நல்ல அழகான டிசிப்ளினான அடவுகள் நிறைந்த நல்ல அழகான உடுப்ப உடுத்து உடுப்பாட்டி குழந்தைகளையும் பள்ளிக்கு கூட்டி கொண்டு வர பழக்குவோம். அல்லாஹ் சொல்றான், உடுப்பு இருக்கிறதே உடுப்பை கொண்டு ஒன்ன ஒன்னை அழகுபடுத்திக் கொள்ளலாம். அத்தான சங்கையான சகோதரர்களை தெரியாது. இப்ப அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்றான், மனிதர்களே ஒரு பெண் உதாரணமா வச்சு கொள்ளுங்க, ஒரு பெண் சர்தா போடுகிறாள், ஒரு பெண் ஃபேஸ் கவர் பண்ணுகிறாள், நான் உடுப்படுத்திருக்கிறேன், என்ன மக்கள் பார்த்து நல்லவர்கள் என்று சொல்லலாம், என்ன மக்கள் பார்த்து சொல்லலாம் இவர் ஒரு பெரிய மனிதர் என்று சொல்லலாம். அன்புக்குரிய சகோதரனை தெரியாது, அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்களை பார்த்து நீங்க உடுக்கக்கூடிய இந்த அபாயம் இருக்கிறது, இந்த ஃபேஸ் கவர் இருக்கிறது, இந்த ஹிஜாப் இருக்கிறது, இதை கொண்டு ஒன்று தான் நடக்கும், ரெண்டு நடக்காது. ஒன்று நடக்கும், என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை யாரும் பார்க்க மாட்டார்கள், நீங்க யாருன்னு யாரும் அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள், நீங்க யார் என்பதை யாருக்கும் தெரியாது. நீங்க போட்ட ஃபேஸ் கவர் நீங்க உங்களை மறைச்சு கொண்டதின் காரணமாக உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க யாரையும் பார்க்க கூடாது, அதுக்கு என்ன பரதா அணிய வேண்டும்? ஒரு பெண்ணை நாங்க பார்க்க மாட்டோம், ஏன்? அவள் உடுத்திருக்கிறாள், அவள் தன்னை மறைத்திருக்கிறாள், அவளுடைய கண்ணை மட்டும் திறந்து அதையும் மறைத்து முழு ஒரு ஹிஜாப் உடுத்து ஆப்கானுடைய பெண்களை போன்று அல்லது காஷ்மீருடைய பெண்களை போன்று சுப்ஹானல்லாஹ் ஒரு பருந்தாலை உடுத்து தன்னை அங்க சம்பூர்ணமாக தன்னுடைய கையையும் மறைத்து தன்னுடைய காலையும் மறைத்து தன்னை ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் வெளிப்படுத்த கூடாது என்பதற்காக வேண்டி அவள் ஆடை அணிந்திருக்கிறாள். இப்ப ஒரு கேள்வி எழும்புது, அவள் போட்ட ஃபர்தாவின் மூலமாக அவளை யாரும் பார்க்க மாட்டார்கள், ஆனால் அவள் யாரையும் பார்க்க கூடாது, இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான், லிபாசு தக்வா, நீங்க உடுக்கக்கூடிய ஆடைகள்ல, நீங்க அணியக்கூடிய ஃபர்தாவுல, நீங்க அதுக்கு அணியக்கூடிய புருக்காவுல, நீங்க போடக்கூடிய ஃபேஸ் கவர்ல, ஆக நல்ல ஃபேஸ் கவர், ஆக நல்ல ஜுப்பா, ஆக நல்ல தலப்பா, ஆக நல்ல தொப்பி, என்ன தெரியுமா? இது தக்வாவுடைய தொப்பி, தக்வாவுடைய தலப்பா, தக்வாவுடைய அபாயா, தக்வாவுடைய ஹிஜாப். இதை உடுத்தாதான் உங்களோட பார்வை கீழே இருக்கும். இல்லாம தக்வா இல்லாம நீங்க எதை உடுத்தாலும் உங்களோட கண் பாவம் செய்யும். நீங்க மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான், லிபாசு தக்வா தாலிக கைர், நீங்க உடுக்கக்கூடிய ஆடைகளில் தக்வாவுடைய ஆடை தான் சிரேஷ்டமான சிறந்த ஆடை, நல்ல ஆடை. அந்த ஆடையை கொண்டுதான் உங்களை பாவத்தை விட்டு உங்களை உங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
எனவே அன்பாக சகோதரர்கள் தெரியாமலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தக்வாவுடைய ஆடை அணிந்திருந்தார்கள், தக்வாவுடைய உடுப்பை உடுத்திருந்தார்கள். சொன்னார்கள், قال معاذ الله قال معاذ الله அல்லாஹ் என்ன பாதுகாப்பானார். அவனுக்கும் அல்லாஹ் நாளை கயாமத்துடைய நாளையில அரசுடைய நிழல் அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அன்புக்குரிய சகோதரத்தை பிரியாமே வாழ்க்கையில தக்வாவை உருவாக்கிக் கொள்ளுங்கள். எப்படி ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து, ஐயுன் நிஸாஇ கைரன், உலகத்தில் உள்ள பெண்கள்ல ஆக சிரேஷ்டமான சிறந்த பெண்கள் யாருன்னு கேட்டாங்க. நல்ல பெண்கள் யாரு? நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஜும்மாவ அமானிதமாக எடுத்துக்கொண்டு போய் உங்களோட வீட்டுல லஞ்ச் சாப்பிடக்குள்ள டின்னர் சாப்பிடக்குள்ள இந்த ஹொத்துபாவை முதாக்கரம் செய்யுங்கோ, இந்த ஹொத்துபாவை கதையுங்கோ, வீட்டுக்குள்ள போய் ஜும்மாவில சொல்லப்பட்ட விடைய மீது இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கோ. ஏண்டா இதை நாங்க செய்ய இல்லைண்டா, எங்கட பரம்பரையை நாங்கள் இழந்துடுவோம், எங்கட குடும்பத்தை நாங்கள் லாஸ் பண்ணிடுவோம். குர்ஆன் சொல்லுது உண்மையான நஷ்டவாளி யாரு தெரியுமா? யாரு தன் குடும்பத்தை இழந்து விட்டானோ அவன் தான் பெரிய நஷ்டவாளி. குடும்பம் இல்ல நான் மட்டும் சொர்க்கம் போறேன், குடும்பம் இல்ல நான் மட்டும் நாளைக்கு நபிய பார்க்க போறேன், இவன் தான் ஆக பெரிய நஷ்டவாளி என்ற கருத்தை குர்ஆன் சுட்டி காட்டியிருக்கிறது. எனவே அன்பான சகோதரரே, ஒரு நாள் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, ஐயு ஷைஇன் கைரும் லின்நிஸா, பெண்களுக்கு ஆக நல்ல சிரேஷ்டமான குவாலிட்டி என்ன கேட்டாங்க. ஒவ்வொரு சகாபியும் ஒருத்தருடைய முகத்தை பார்க்கிறாங்க, யாருக்குமே பதில் வரல. கொஞ்சம் பேர் பதில் சொன்னாங்க, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதிலை திருப்தி அந்த பதிலை கொண்டு திருப்தி காணல. சொன்னார்கள் சஹாபாக்களை, அது தலைவர் அல்லாஹு தஆலா நேரே எழுப்பினாங்க. அன்னை ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போனாங்க, ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போனாங்க. நபியினுடைய ஈர கொலை என்று வர்ணிக்கப்பட்ட பெண், சுவர்க்கற்று பெண்களுடைய தலைவி எந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பேரை சொன்னால் மனதெல்லாம் நிம்மதி அடையுதோ, அந்த பெண்மணி இடத்துல போய் கேட்கிறாங்க, அவனோட வாப்பு ஒரு கேள்வி கேட்டாரு, இந்த கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு ஆச்சரியமான பதில் சொன்னால், ஒரு ஆச்சரியமான கதை சொன்னால், ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை கொடுத்தால். அவள் சொன்னால், பெண் இருக்கக்கூடிய ஆக நல்ல குணம், ஆக நல்ல பண்பு, ஆக நல்ல சிபத்து, அல்லா யரைன ரிஜால் வலா யராஹுன்ன ரிஜால், சுப்ஹானல்லாஹ், அல்லா யரைன ரிஜால் வலா யராஹுன்ன ரிஜால். சொன்னார்கள், ஒரு பெண்ணிடத்தில் நிற்க வேண்டிய ஆக நல்ல குவாலிட்டி ரெண்டு விஷயம் வர வேண்டும். அவர்களை எந்த ஒரு ஆணும் பார்க்கவும் மாட்டார்கள். அவர்கள் அவர்கள் ஆண்கள் எங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உடுக்கவும் மாட்டார்கள், அணியவும் மாட்டார்கள். இன்றைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, எங்களை பெண்கள் உடுக்கிறதே எதற்காக வேண்டி தெரியுமா? பிறர் என்னை பார்க்க வேண்டும், பிறர் என்னை பார்த்து ஜினா செய்ய வேண்டும். ஏன் கண்ணால் பார்ப்பது ஜினா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பிறர் பார்த்து அவன் பாவத்தாளியாக வேண்டும், என் பக்கம் அவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும், என்னுடைய அழகை பார்த்து என்னுடைய உடுப்பை பார்த்து அவர்களை அவர்கள் மதிவிலங்க வேண்டும். சின்ஃபானின் உம்மத்தி லா யதுகுலூனல் ஜன்னா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு கூட்டம் என்ற உம்மத்தில் சுவர்க்கம் போக மாட்டார்கள். அது ஒரு கூட்டம் தான், நிஷாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாஇலாத்துன் முபீலாத்துன் சொல்லிக்கொண்டே போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் யார்? ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறோமே, ஒரு பெண்களை பற்றி கேட்கிறோமே, பெண்கள் யார்? பெண்கள் நாலு கூட்டம். ஒன்றோ தாய், ஒன்றோ என்னுடைய மனைவி, ஒன்றோ தாய், ஒன்றோ எங்களுடைய மனைவி, அப்படி இல்லை என்றிருந்தால் எங்களுடைய சகோதரிகள், அப்படி இல்லை என்றிருந்தால் எங்களுடைய குழந்தைகள். நான் வெளியில் உள்ள பெண்களை பற்றி பேசவில்லை, மேற்கத்திய பெண்களை பற்றி பேசவில்லை, எங்களுடைய பெண்களை பற்றி பேசுகிறேன், என்னுடைய தாயை பற்றி பேசுகிறேன், எங்களுடைய மனைவி பற்றி பேசுகிறோம், எங்களுடைய குழந்தைகளை பற்றி பேசுகிறோம், எங்களுடைய கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரியை பற்றி பேசுகிறோம். அன்புக்குரிய சகோதரரே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள் ரெண்டு கூட்டம், ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, நிசாஉல் காசியாத்துன், உடுத்து உடுத்து, அதாவது உடுத்திருப்பார்கள், உடுக்காத பெண்களை போட்டு காட்சியளிப்பார்கள், உடுத்திருப்பார்கள், உடுக்காத பெண்களை போட்டு காட்சியளிப்பார்கள். என்ன அர்த்தம்? ஒன்ன உடுத்திருக்கிறாங்க, ரொம்ப ஃபிட், ரொம்ப ஃபிட்டான உடுப்பு. என்ன மன்னித்துக்கொண்டான சகோதரர்களே, நான் சமூகத்தில் வாழக்கூடியவன், உங்களோடு இருக்கக்கூடியவன், அதனால சொல்லுகிறேன், எங்களுடைய முஸ்லீம் பெண்கள், எங்களுடைய முஸ்லீம் சகோதரிகள் எக்ஸசைஸுக்காக வேண்டி வாக்கிங் போறாங்க, என்ன டிரெஸ் உடுத்து போறாங்க தெரியுமா, என்ன உடுப்படுத்து போறாங்க, இந்த உடுப்பு அவங்க வாங்க இல்ல, இது நாங்க வாங்கி கொடுத்த உடுப்பு, நாங்க வாங்கி கொடுத்த உடுப்பு. நான் சொல்ல இல்ல வாக்கிங் போக வேண்டாம் என்று, ஆனா நிச்சயமாக சொல்லுவேன், ரோட்டில தான் வாக்கிங் போகணும் என்று டாக்டர் சொல்ல இல்ல உங்களுக்கு, உங்களுக்கு கிரவுண்ட்ல போகணும், ஆண்கள் கலப்படம் இல்லாத அமைதியான இடத்தில் அவளுக்கு வாக்கிங் போக ஏறும். உங்களோட மனைவியை கூட்டிக் கொண்டு கணவனோட மனைவி போனால் அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக. என்ன கூத்து, என்ன காட்சி, என்ன கோலம், எத்தனை பார் பார்த்து எங்களுடைய மனைவியை பார்த்து டேஸ்ட் பண்றாங்க என்று எங்களுக்கு தெரியாது. நான் உண்மையை சொல்லுகிறேன், இதுக்கு தௌபா செய்வோம், வாக்கிங் போங்கோ, எக்ஸசைஸ் செய்வோம், பெண்களை அடக்கி வைக்க வானம், பெண்களை கூட்டிக் கொண்டு போங்கோ. ஆனா பெண்களுக்கு ஸ்விம் கிளாஸும் தேவை வானம் என்று சொல்ல இல்லை, ஆனால் எப்படி செய்ய வேண்டும், இஸ்லாம் ஒரு முறையை காட்டியிருக்கிறது, அந்த முறைக்கு ஏற்பாடு செய்வோம், அந்த முறைக்கு ஏற்பாடு செய்வோம், இஸ்லாம் அதை வலியுறுத்தி இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களை தெரியாதே, முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள் உடுத்திருப்பாங்க, உடுக்காத பெண்களை போட்டு காட்சியளிப்பார்கள். இந்த பெண்கள் நாலு தியாகத்துல நரகத்துக்கு போவாங்க, சுவர்க்கத்துடைய வாடைய கூட நுகர மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாதே, முதலாவது விடயம் தக்வாவை வலுப்படுத்துங்கள். இரண்டாவது சொன்னாங்க ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா, அந்த பெண்கள் யாரு தெரியுமா, அவர்களை ஆண்கள் பார்க்கவும் மாட்டார்கள், நிச்சயமாக எங்களுடைய பெண்கள் சர்தா போட்டால் அவர்களை யாரும் பார்க்க முடியாது, பார்க்க மாட்டார்கள். இரண்டாவது சொன்னாங்க, அவர்கள் எந்த ஒரு ஆணையும் பார்க்கவும் மாட்டார்கள். இன்னைக்கு எங்களுடைய பெண்கள ஹாலாத் என்று சொன்னால், எங்களுடைய பெண்களுடைய நிலைப்பாடு எப்படி என்று சொன்னால், அத்தனை ஆண்களையும் அவர்களுக்கு தெரியும், வீட்டுக்கு வரக்கூடிய ஆண்களை தெரியும், பள்ளியினுடைய ரஸ்தியை தெரியும், உலமாக்களை தெரியும். ஏன் அவர்கள் சர்தா போட்டு விட்டார்கள், யாரையும் பார்க்கலாம், யாரையும் பார்க்கலாம். அதை நிறுத்துவதற்கு பள்ளியில ஹுத்வாவோடு ஏறாது, தக்வாவை உற்பத்தி செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் உடத்தில் நான் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த கண், இந்த சம்அ வல் பஸர் வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊல். இந்த கண் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அன்பான சகோதரர்களே, தெரியாமே கண்ணை பாதுகாத்துக் கொள்வோம். ஒன்று தக்வாவை உற்பத்தி செய்யுங்கள், இரண்டாவது கண்ணை பாதுகாருங்கள், கண்ணை பாதுகாருங்கள். இன்னைக்கு இந்த கண் செய்யக்கூடிய பாவம் இருக்கிறதே, இந்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு எல்லாரும் சொல்ல ஒரு புறப்பாடு தான், தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டிவிட்டால் பல வகையான சிந்தனைகளும் பல வகையான ஞாபகங்களும், ஃபுல் சிட்டியில கண்டதும், எம்சியில கண்டதும், ரோட்டில கண்டதும், விமானத்தில கண்ட காட்சியும் தான் தக்பீர் கட்டினால் ஞாபகத்தில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மிக தெளிவாக சொன்னார், மனிதா என்னுடைய உம்மத்தே ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, அன்னவரு ஸஹ்வன் மஸ்மூமன் மின் ஸிஹாமி இப்லீஸ். எங்கட பார்வை இருக்குதே, ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறோமா, ஒரு அந்நிய பெண்ணை எடுத்து பார்க்கிறோமா, இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, இது நன்கு பூசப்பட்ட ஒரு அம்பு, நன்கு பூசப்பட்ட ஒரு பார்வை, இது ஷைத்தானுடைய பார்வை, இது இப்லீஸுடைய பார்வை, இது லானத்து செய்யப்பட்ட ஷைத்தானுடைய பார்வை. இந்த பார்வையை கொண்டு பார்வை பார்த்தா அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதனுடைய தாக்கம் எங்க தெரியுமா வரும், எப்பைக்கு நீங்க தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுவீங்களோ அப்ப ஷைத்தான் இந்த நன்கு தன்மையை மறுவ ஞாபகப்படுத்திடுவான். நன்றி தன்மையை ஞாபகப்படுத்திடுவான். முடியாதே, அது போய் வாக்கியாவுல போய் ரஹ்மான்ல போய் முழுக்கல வந்து முடியும். அது வரைக்கும் என்ன ஓதிரும் என்று தெரியாது. விமானத்துல கண்ட காட்சியும் ரோட்ல கண்ட காட்சியும் பெருகுவதற்கு ஜினா வளர்வதற்கு ஒரு காரணத்தை எழுதியிருக்கிறார்கள். அது தான் குடும்பத்தை விட்டும் இன்னைக்கு நாங்கள் சர்வசாதாரணமாக 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பிரிஞ்சு நிற்கிறதே எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு குற்றமாக மாறிவிட்டது. கல்யாணம் முடித்தோம், 2 மாசம் வாழ்ந்தோம், 3 மாசம் வாழ்ந்தோம், வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுதே, முதலாவது செய்யற வேலை என்ன தெரியுமா, பாஸ்போர்ட்டை கொண்டைத்து எங்க சரி ஒரு ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குவா என்று சொல்லி கையில பாஸ்போர்ட்டை கொடுக்கிறோம். 8 வருஷம் கண்ட்ராக்ட் சைன் பண்றோம், 2 வருஷத்துக்கு கண்ட்ராக்ட், 2 வருஷத்துக்கு பிறகுதான் நான் நாட்டுக்கு வருவேன் என்று சொல்லி ஒரு விமானம் ஏறுறாரு அல்லது அந்த பெண் விமானம் ஏறுறாள், உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, இந்த 2 வருஷத்துல வரக்கூடிய ஃபீலிங்ஸ், இந்த 2 வருடத்துல வரக்கூடிய உணர்வுகள் எப்படிப்பட்ட உணர்வாக இருக்கும், எப்படிப்பட்ட பாவம் நடக்கும், எனக்கு பேச முடியாது, நடக்கக்கூடிய சம்பவங்களையும் நடைபெறக்கூடிய உண்மைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இல்ல. அன்பான சகோதரே தெரியாது ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்கோ, உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு டிஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. என்ன ஆர்டர் என்று சொன்னா, ஒரு நாள் இரவு நேரம் மதீனா முனவ்வராவுல உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு ராவு நேரம் சுத்தி திரியறாங்க. என்ன உம்மத் எப்படி தூங்குறாங்க, என்ன உம்மத் ராவில் என்ன செய்யறாங்க, என்ன சமூகம் ராவக்கு என்ன செய்யறாங்க, குறைஞ்சபட்சம் நீங்க பம்பளை பெட்டியில சுத்தா விட்டாலும் உங்களோட மகன் ரூம்ல மகன் என்ன செய்யறாரு, எப்படி தூங்குறாரு, அந்த மகள் எந்த எப்படி தூங்குறாள், ராவக்கு என்ன செய்யறாங்க என்றத்தையாவது கொஞ்சம் எழுதி பார்க்க பாருங்கோ. இது உமருடைய சுன்னத், இது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பழக்கம். இந்த கேட்ட பிள்ளைகள் வாப்பா உம்மா தூங்கும் வரை கவலையை வெளிப்படுத்த அடுத்த நாள் காலையில சுபகுடைய தொழுகைக்கு பிறகு நேரே போனாங்க. தன்னுடைய மகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மனைவி ஸல்லல்லாஹுடைய மனைவி ஹஃப்ஸாவிடத்துல போய் கேட்டாங்க ஒரு கேள்வி, கம் தஸ்பிருல் மர்அத்து அன் ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவன் இல்லாமல் எவ்வளவு காலம் வாழ முடியும் என்று கேட்டாங்க. ஒரு கணவன் இல்லாம ஒரு பெண் எவ்வளவு காலம் வாழ முடியும் என்று கேட்டாங்க. குர்ஆன் சொல்லுது கணவன் மௌத்தாகிவிட்டால் 6 மாசம் இதா இல்ல 4 மாசம் 10 நாள் தான் இதா இருக்க வேண்டும். அவள் 4 மாசம் 10 நாள் முடித்ததுக்கு பிறகு அவருக்கு தேவைந்தால் 4 மாசம் 11வது நாள் கல்யாணம் முடித்துக் கொள்ளேன், அவருக்கு நிக்காக செய்து கொள்ளேன். இஸ்லாம் சொல்லி தருகிறது நிக்காக செய். அன்பான சகோதரனே பெரியம்மே, இந்த பெண் ஒன்றும் சொல்ல முடியாது, கைய காட்டினா 4 மாசம் என்று சொல்லி தலையை பணித்தவளாக நேரே வந்தா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் லெட்டர்ஸ் எல்லாருக்கும் லெட்டர்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் அந்த குடும்பத்தை விட்டோம் 4 மாசத்துக்கு மேல வெளியே நிற்கிறாங்களோ அத்தனை பேரும் உடனடியாக வீடுகளுக்கு திரும்ப வேண்டும். இதுக்கு பிறகு யாரும் 4 மாசங்களுக்கு மேல வெளியே போக முடியாது. ஏன் இன்னைக்கு நடந்தது என்ன, இன்னைக்கு நடப்பது என்ன? கொஞ்சம் காதி தோற்றம் வைத்து பாருங்கோ, கணவன் சம்பாதிக்கிறாரே, தலையை கீழே வச்சு காலை மேல போட்டு சம்பாதிக்கிறாரே, குடும்பத்தை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும். பெண்களுடைய நிலைப்பாடு என்ன? இனி பெண்களை குறை சொல்ல வேண்டாம், பெண்களை குறை சொல்ல வேண்டாம். பெண்கள் இந்த பாவத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள், பெண்கள் இந்த பாவத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். எனவே அன்பான சகோதரனை பெரியார்களே, இந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் ஒரு உண்மையை சொன்னார்கள். ஈடுபட்டால் அது யாவாரத்துக்கு போன சந்தர்ப்பத்தில் இருக்கவும் மேலும், நாட்டில் இருக்கவும் மேலும், படிக்கிற பாடசாலை இருக்கவும் மேலும், யூனிவர்சிட்டியில் இருக்கவும் மேலும், எங்க சரி நீ ஜினா செஞ்சா ஞாபகத்தில் வச்சுக்கோ, இது ஒரு கடன் நீ கொடுத்திருக்கிறாய், இந்த கடன் நீ வாங்கி இருக்கிறாய். போன்ற குடும்பத்தில் யாராவது இந்த கடனை நிறைவேற்றுவாங்க. இன்ன ஸினா தைனுன், இன்ன ஸினா தைனுன் ஃபைன் அக்ரல்தஹு கானல் வதாஉ மின் அஹ்லிக கானல் வதாஉ மின் அஹ்லிக ஃபஅலம். இமாமுனா ஷாஃபி சொல்றாங்க, வாப்பா நீங்க யாரோ யாரோடையாவது சரி ஜினாவுல ஈடுபடுவீங்க என்று இருந்தால் அந்த ஜினாவுடைய கடனை உங்கள மகன் நிறைவேற்றித்தான் ஆகுவார், உங்கள மகன் நிறைவேற்றித்தான் ஆகுவார். குர்ஆன் பேசுறது எனக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. மரியம் அலைஹி ஸலாத்து பத்தி குர்ஆன் பேசும் பொழுது இந்த விடயத்தை சுட்டி காட்டுறது, வாப்பா உம்மாட்ட இல்லாத பழக்கம் பிள்ளைகிட்ட வர முடியாது, வாப்பா உம்மாட்ட இல்லாத பழக்கம் பிள்ளைகிட்ட வர முடியாது. இன்ன ஸினா தைனுன் ஃபைன் அக்ரல்தஹு கானல் வஃபாஉ மின் அஹ்லிக் ஃபஅலம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, மையத்னி ஃபி கௌமின் பி அல்ஃபை திர்ஹமின், நீங்க யாருடைய மனைவிக்காவது 2000 ரூபாய் கொடுத்துட்டு 2000 திருகம் கொடுத்துட்டு அந்த பெண்ணை ஜினாவுக்கு நீங்க விபச்சாரத்துக்கு நீங்க பாவிப்பீங்க என்றிருந்தால், விபச்சாரத்துக்கு நீங்க பயன்படுத்துறீங்க என்றிருந்தால், மனிதா ஞாபகத்தில் வச்சுக்கோ, போன்ற குடும்பத்துல யாராவது வந்து 25% கொடுத்துட்டு ஜினா செஞ்சுட்டு போவாங்க. இன்னைக்கு கண் கூட இந்த விடயங்கள் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது, இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, சண்டையானவர்களே, வாழ்க்கையில் ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்க வேண்டிருந்தால் வறுமையை அல்லாஹ் சாட்டி விடுவான். வருடம் முழுக்க வியாபாரம் செய்கிறோம், வருஷம் முழுக்க வியாபாரம் பண்ணுகிறோம், கடைசியா பார்த்தா நஷ்டத்துல கம்பெனி ஓடுது, முகத்துல நல்லவருடைய அடையாளம் இல்ல. ஜினாவை கொண்டு வரக்கூடிய ஒன்றுதான் வாழ்க்கையில கேள்விப்பட்டிராத நோய்கள், எய்ட்ஸ் உடைய நோய் வரும். சமகாலத்தினுடைய மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுது என்ன தெரியுமா, வாப்பா ஜினாவுல ஈடுபட்டால் அந்த ஜினாவுடைய தாக்கம் என்ன செய்யும் என்றால் கருவில இருக்கக்கூடிய குழந்தையையும் பாதிக்கும், பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த நோய் பரவும், பிறக்கக்கூடிய குழந்தையிலையும் அந்த குணம் இருக்கும். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, புத்திஜீவிகளே, அறிஞர்களே, அறிவாளிகளே, அன்பாக சொல்றேன், மார்க்கம் சொன்ன முறைக்குள்ள வாழ பழகுங்கள், குடும்பத்தையும் வாழ வையுங்கள், குழந்தைகளையும் வாழ பழகுங்கள். அல்லாஹ் தங்களை போதுமாக்கிக் கொண்டு உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். வெளிநாடுகளுக்கு தொழில் வாய்ப்புக்காக வேண்டி போகக்கூடியவர்கள் குடும்பத்தையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு போங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எந்த ஒரு சஃபரும் எந்த ஒரு பிரயாணமும் மனைவிமார் இல்லாமல் பிரயாணம் செய்யல. அது பதிலுக்கு போனாலும் சரி, உஹதுக்கு போனாலும் சரி, ஹந்தலுக்கு போனாலும் சரி, ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, உம்ராவுக்கு போனாலும் சரி, மனைவியை பக்கத்தில் வச்சு கொண்டாங்க. ஏனென்றால் நான் ஒரு ஆண்குல, நான் ஒரு ஆண் பிரயாணத்தில் போனால் பலவையும் பட்டையும் பார்க்க வேண்டிய கட்டம் உருவாகும். என்ற கண் பாவம் செய்யக்கூடாது. எனக்கு ஒரு பீவை வந்தால் என் மனைவி பக்கத்தில் இருக்கிறாள் என்ற உணர்வை இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இஸ்லாம் காட்டி தந்த அழகான உன்னதமான கோட்பாடுகளை வாழ்க்கையில் எடுத்து நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொகை செய்வானாக, நம் அனைவருக்கும் துணை புரிவானாக, நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.